ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தீபா நேயர்களை இந்த நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். தேர்வு இது ஓராண்டு காலத்தின் படிப்பையும் அதற்கான முயற்சிகளையும் சோதித்தறியும் நாள். வருடத்தின் 365 நாட்கள் புத்தகம் நம்மோடு இருக்கும். ஆனால் சில மணி நேரம் அது நம் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டு நம் கண்களுக்கு மறைக்கப்படும். ஆனால் அதில் உள்ளவைகளை நாம் மனதிலிருந்து எடுத்து கேள்விக்கேற்ற விடைகளை எழுத வேண்டும். இது ஒரு சற்று சவாலான காரியம். இதனை பற்றி தான் நாம் இந்த நாளில் கலந்துரையாட இருக்கின்றோம். இதனை பற்றிய தன்னுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள திருமதி சுஜா காட்ஃப்ரே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நம் மத்தியில இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மேடம்.
வணக்கம் ஃபீபா. வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேர்வுக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்ட எல்லா மாணவ செல்வங்களுக்கும் மனமாற என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்க மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அடுத்து உங்களை பத்தி ஒரு சில வரிகள் சொல்ல முடியுமா?
நான் ஒரு ஆசிரியையாக ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய ஆசிரியர் பணியில பிஎட் காலேஜ்ல உள்ள பிள்ளைங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கும் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஏஜ் குரூப்போட பிள்ளைங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணவர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறார். எனக்கு ஒரு மகள், அவள் வந்து இப்போ டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் பண்ணி கொண்டிருக்கிறார்.
சந்தோஷம். முதல்ல நாங்க உங்ககிட்ட வந்து கேட்க விரும்புற ஒரு காரியம், இந்த தேர்வுனாலே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படும். தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகும் போதும் சரி, அந்த எக்ஸாம் எழுதுற டைமும் சரி. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியும், எப்படி அந்த காலத்தை வந்து நல்ல ஞானமா பிரயோஜனப்படுத்திக்கணும்?
ஸோ மேனேஜிங் டைம் எஃபெக்டிவ்லி டூரிங் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இட்ஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. நிறைய பிள்ளைகள் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற தவறு என்னவென்றால், வருடத்தில் ஒரு 75% ஆஃப் அந்த அகாடமிக் இயரை வந்து அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டு கடைசி 25% ஆஃப் த டைமை வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது இல்லாமல் த்ரூ அவுட் தி அகாடமிக் இயர் வந்து அவங்க வந்து அந்த டைமை வந்து அழகாக பயன்படுத்தணும். ஸோ ஆண்டவர் கூட நம்முடைய வேதாகமத்தில் கூட பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொலோசியர் 4:5 பார்த்தோம்னா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி இவங்க ஒரு ஞானமுள்ளவர்களா இருக்கணும்னா அவங்க காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி வேதாகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அதோடு கூட எஃபீஷியன்ஸ் 5:15-16 என்ன சொல்கிறதுன்னா, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஒருவேளை பெரியவங்களாக நமக்கு ஆண்டோடைய வருகைக்காக நம்மளை எதிர்பார்க்கணும்னு சொல்லி அதை பற்றி சொல்லியிருந்தா கூட, இந்த பிள்ளைகளும் ஞானமுள்ளவர்களாக நடக்கணும், கவனமாய் நடக்கணும்னு அவங்க கண்டிப்பாக வந்து அந்த காலத்தை வந்து பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. ஸோ முதலாவது நம்ம வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அந்த பிள்ளைங்களுக்கு டெவலப் பண்ணணும்னா, அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கோலை வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும். என்ன பண்ணுற இந்த வருஷம் போர்டு எக்ஸாமோட அவனுடைய கோல் என்ன, அல்லது மற்ற எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களோட கோல் என்ன, டார்கெட் என்ன. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி அதை குட்டி குட்டி ஸ்டெப்பாக, ஒரே நாளையில் வந்து அவங்க மேஜிக் பண்ண முடியாது, ஒரே நாளையில் எல்லாமே படித்து முடிக்கவும் முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு அந்த ஆக்டிவிட்டீஸை எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க் நம்ம முதலாவது பண்ணணும். ஸோ முதலாவது அவங்களோட டார்கெட் அல்லது கோலை பற்றி அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். ரெண்டாவது வந்து யூஸ் அ பிளானர் ஆர் கேலண்டர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், ஸோ இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் நீ இதை படிக்கணும், இந்த டார்கெட். ஒருவேளை ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்தந்த நாளுக்குரிய, அந்த வாரத்துக்குரிய, அந்த மாதத்துக்குரிய ஒரு கேலண்டரை வந்து பிள்ளைங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெட்லைன், நீ இன்னைக்கு வந்து இதுக்குள்ளே நீ இதை முடிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் டெட்லைனை வந்து நம்ம டீச்சர்ஸும் சரி, வீட்டில் இருக்கிற பெற்றோர்களும் நம்ம வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட கரெக்டாக அந்த டெட்லைனுக்குள்ளே முடிக்கணும். அப்போ ஒரு டிசிப்ளினும் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். அதே மாதிரி ஒரு டெய்லி கிரியேட் எ டெய்லி ரொட்டீன், ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கணும். காலையில் வந்து 12:00 வரைக்கும் அல்லது 1:00 வரைக்கும் பிள்ளைங்க தூங்குறது, அல்லது வந்து அதுக்கு பிறகு சோம்பேறித்தனமாக எழும்பியிருக்கிறது இல்லாமல் ஒரு டெய்லி ரொட்டீன் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதில் ஒரு டைம் டெடிக்கேட் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்காக, படிக்கிறதுக்காக, வீட்டில் உள்ள வேலைகள், சரி வீட்டில் உள்ள வேலைகள் அம்மா தான் செய்யணும், பெரியவங்க தான் செய்யணும், இல்லை வேறு யாராவது செய்யணும்னு இல்லை, பிள்ளைங்களுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுக்கணும். அதே மாதிரி அந்த ரிலாக்ஸேஷனுக்கான டைம் கொடுக்கணும், சாப்பிடுவதற்கான டைம் கொடுக்கணும். ஸோ அந்த டெய்லி ரொட்டீன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த டைமில் நான் எழும்பணும், இப்போ நான் இந்த வேலையை செய்யணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு டெய்லி ரொட்டீன் அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் த டாஸ்க், எது முக்கியம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியா, அல்லது நாளைக்கு என்னுடைய தேர்வு இருக்குது அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரையாரிட்டியா, எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நம்ம சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ நீ இதை பண்ணிட்டேன்னா ரொம்ப அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ், மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக வைக்கணும். நம்ம இப்போ ஏதோ இப்போ செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா வி ஷுட் அப்ரிஷியேட் த சைல்டு, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம், ஏதோ ஒரு அவங்களை பேக் பண்ணிட்டு ஓ வெரி குட் வெல் டன் அப்படி சொல்லி அவங்கள ஒரு கிஸ் பண்ணி ஹக் பண்ணி ஒரு அம்மா அப்படி பண்ணும்போது, அல்லது வந்து பெற்றோர்கள் பண்ணும்போது, டீச்சர் கூட ஒரு பேட் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்னு நினச்சி அதை கரெக்டாக பண்ணுவாங்க. அது மாதிரி என்ன குட்டி குட்டியாக அந்த டாஸ்க்கை டிவைட் பண்ணணும். ஒரு ஒரு இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸ்லேயுமே வந்து நிறைய ஒரு டாப்பிக்கில் வந்து அதை குட்டியாக இவ்வளோ ஒரு பேஜ் 1-2 அந்த மாதிரி குட்டியாக கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னா பிள்ளைங்க பயந்துருவாங்க. அப்படி இல்லாமல் அதை குட்டியாக கொடுக்கணும். இனி வந்து நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மினிமைஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸை மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணணும். இப்போ நமக்கு கையில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டிவி மொபைல் கையில் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வீடியோ கேமுக்கு பிள்ளைங்க அடிமைப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய சோஷியல் மீடியா அவங்களுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, அதுலெல்லாம் இல்லாட்டி அவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பியர்ஸ் வந்து இவங்களை தப்பா மீன்ஸ் அவங்கள டீக்ரேட் பண்ணி நினைப்பாங்கன்னு சொல்லியே நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. வீடியோ கேமில் விளையாடி இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கலைன்னா அவங்க மத்தியில் என்னை லோவாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸில் போகிறாங்க. ஸோ அதோட வந்து அந்த கான்சிக்வன்ஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். இதனால் உனக்கு என்னெல்லாம் தேவையில்லாத காரியங்கள், டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்களை பிளாக் பை பிளாக்காக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்து ரெஸ்ட் கொடுத்து அந்த மாதிரி பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எப்போவுமே வந்து ரெகுலர் பிரேக் எடுக்கிறதுக்கு பிள்ளைங்களை அலோவ் பண்ணணும். எப்போவுமே படி படி படின்னு பிள்ளைங்களை சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு மேலே வெறுப்பு வராமல் நம்ம வந்து அவங்கள ஒரு ப்ராப்பர் நம்மமும் அதே மாதிரி ஒரு மாடலாக இருக்கணும். வீட்டில் பேரண்டாக இருந்தாலும் சரி யாருனாலும் நம்ம ரெகுலராக பங்க்சுவலாக இருக்கும்போது பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஒரு பேஷியண்டாக இருக்கணும் அந்த பிள்ளைங்க மேலே. ஒருவேளை இன்னைக்கு அந்த டாஸ்க் முடிக்கலைன்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க மேலே அதுக்கு கோவப்படாமல் அவங்கள கரெக்டாக சொல்லி கைட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப் ஆகும்.
சொன்னீங்க எதையோ ஒன்று எடுத்தோம் படித்தோம் அதை வச்சோம் அப்படின்னு இல்லாமல் கரெக்டாக ஒரு கோல் செட் பண்ணி இருக்கிற நேரத்துக்கு தகுந்தாற்போல் படிக்கணும் அப்படின்னு. ஸோ அது நிச்சயமாக ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அவங்க கையில் க்வெஸ்சனும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு ஹவர்ஸ்க்குள்ளே, ஒரு 3 hours அல்லது 2.5 hours, 2 hours, இதுக்குள்ளே வந்து அவங்க க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதணும். ஸோ இதை வந்து அவங்க எப்படி நல்லா ஞானமாக யூட்டிலைஸ் பண்ணும்?
நீங்கள் ரொம்ப நல்ல கேள்வி. அதுவும் நீங்கள் சொன்னீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேரண்ட்ஸாக என்ன பண்ணோம்னா பிள்ளைங்களை சீக்கிரமாக அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும். இப்போ எந்த பிள்ளைக்குமே வந்து அதே ஸ்கூலில் வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்காது. ஸோ வேறு ஒரு ஸ்கூலில் தான் அவங்க எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ அதனால பிள்ளைங்களை வந்து ஹரிபரியாக வந்து அந்த ஒரு இடத்துல எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பிள்ளைங்க வந்து அந்த பதத்திட்டத்தோடு போய் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நுழைவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் பிள்ளைங்களை வந்து நம்ம டைம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து பேரண்ட்ஸ் ஒரு நமக்கு டிராஃபிக் இருக்குது அதுக்கு மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு மினிமம் வந்து ஒரு 45 minutes முன்னாடியே வந்து அந்த பிள்ளைங்களை வந்து அந்த வென்யூ எந்த ஸ்கூல் இருக்காங்களோ அந்த ஸ்கூலில் நம்ம போய் அந்த சென்டரில் இருந்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக வந்து ஹாலுக்குள்ளே போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த அவங்க பதட்டம் இல்லாமல் அந்த பிள்ளைங்க இருக்கணும். செகண்ட் திங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஆல்ரெடி ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க எப்படி அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். அதுக்கு பிறகுமே வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணும்போது அவங்க மெதுவாக அந்த டென்ஷன் இல்லாமல் வந்து கரெக்டாக எழுதக்கூடிய ஒரு அந்த ஃபார்மெட் எல்லாத்தையுமே அழகாக ஃபாலோ பண்ணணும் அவங்க. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து க்வெஸ்சன்ஸை இப்போ நம்ம ஒரு பிள்ளைங்களை பார்க்கும்போது மெயினாக வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு செகண்ட் அல்லது கொஞ்ச நேரம் பிள்ளைங்க கண்ணை மூடி ஆண்டோட்ட ஜோம் பண்ணிட்டு அந்த க்வெஸ்சன் பேப்பரை வந்து அவங்க ஓப்பன் பண்ணணும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸோ என்ன தான் படித்தாலும் அந்த நாளில் அதை வாய்க்கே பண்ணுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க அந்த ஹாலில் போயிருந்துட்டு ஆண்டோரோட ப்ரெசன்ஸை வந்து அவங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் கேட்டுட்டு க்வெஸ்சன் பேப்பரை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணும்போதும் அதே மாதிரி பதட்டம் இல்லாமல் வாசிக்கணும். ஸோ அவங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸில், சில க்வெஸ்சன்ஸில் வந்து செக்ஷன்ஸ் வைஸ், இப்போ அந்த ஐசிஎஸ்சி பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பிலேருந்து அவங்களுக்கு வந்து இன்டர்னல் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ், ஒரு இப்போ 6 questions கொடுத்தாங்களா அப்படின்னா 4 questions எழுதுனா போதும் அந்த பார்ட்டில், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிபிஎஸ்சி பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும், ஈதர் ஆர் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ். ஸோ அவங்க அதை ரீடிங் டைம் கொடுப்பாங்க. எல்லா போர்ட்ஸ்லேயுமே வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு 15 minutes ரீடிங் டைம் கொடுப்பாங்க. அதை பதட்டம் இல்லாமல் அந்த க்வெஸ்சன்ஸை நன்றாக ரீட் பண்ணணும், நன்றாக வாசிக்கணும். அது முதல்ல பார்த்தீங்கன்னா அதில் எம்சிக்யூஸ் இருக்கும், எம்சிக்யூஸ், அசர்ஷன், ரீசன் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ அந்த எம்சிக்யூஸ் வந்து அது ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆன்சர் தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும், சூஸ் த பெஸ்ட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் நல்ல ஞானம் வேணும், அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். சில வேளைகளில் சில டவுட் வரலாம் அந்த டைமில், ஒரு செகண்ட் ஆண்டோட்ட ஜோம் பண்ணி ஆண்டோட இதில் எனக்கு கைட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டோர் கைட் பண்ணுவார். உண்மையாகவே பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அவங்கள வந்து கைட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பிள்ளைங்க அந்த பதட்டம் இல்லாமல் வாசித்தாங்கன்னா அந்த கான்செப்ட் வந்து அவங்களுக்கு கிளியராக இருக்கும். அது அப்போவே ஒரு மைண்ட் செட், இந்த இப்போ இன்டர்னல் சாய்ஸ் அல்லது எங்கெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருக்காங்களோ அங்கே வந்து த பெஸ்ட் க்வெஸ்சன், அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா தெரியுமோ அதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானம் அவங்களுக்கு இருக்கணும். அதை வந்து அப்போவே அவங்க நோட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த க்வெஸ்சன் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டே காம், ரொம்ப காமாக இருக்கணும். அந்த நர்வஸ்னஸ், ஐயோ ஒரு க்வெஸ்சன் தெரியாத வந்த உடனே சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பதட்டம் அடைஞ்சிடறாங்க. இந்த பதட்டப்படுறதுனால நிறைய பிள்ளைங்களுக்கு பேனிக் அட்டாக், நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நிறைய நேரங்களில் க்வெஸ்சன் பேப்பரை வாங்கின உடனே ட்ரம்பிள், கையெல்லாம் நடுங்குது, அழுறாங்க, என்ன அப்படி ஏதாவது ஆயிட்டுன்னா அந்த பிள்ளைங்களுக்கு படித்தது எல்லாமே மறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்டே காம், குவைட்டா இருக்கணும். நம்ம அதுக்கு நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லை. ஸோ கண்ட்ரோல் பண்றது வந்து ஆண்டவர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், காமா இருந்தோம், ஒரு கொஸ்டின் தெரியலன்னா நோ ப்ராப்ளம். அது நம்ம வீட்டில் உள்ள நம்ம பெற்றோர்களாக நம்முடைய கடமை. நம்ம வந்து பாரு, நீ 100 out of 100 வாங்குற, 80 out of 80 வாங்குற, மிரட்டிட்டே இருந்தோம்னா அந்த பிள்ளைக்கு நம்ம ஃபேஸ் தான் அங்கே வரும். நான் கொஸ்டின் பேப்பர் எடுத்த உடனே என் அம்மா அவ்வளோதான், என்னை ஒரு மார்க் போச்சா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை யோசிச்சதுன்னா அந்த பிள்ளை காமா இருக்க முடியாது. ஸோ இதோட பேக்ல வந்து நம்மளோட எஃபெக்ட் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த பிள்ளைங்களை வீட்டில் ஒன்றும் இல்லைடா, இது ஒரு எக்ஸாம் தான், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம். ஸோ எழுதிட்டு வர, உன்னால முடிஞ்சதை பண்ணிட்டு வா, ஆண்டவர் வந்து உனக்கு எல்லாம் செய்வாருன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை ஒரு நல்ல மோட்டிவேட் பண்ணி விடும்போது, ஒன்றும் இல்லை ஒரு கொஸ்டின் தெரியலையா எங்கள் அம்மா ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஓ நோ ப்ராப்ளம், அல்லது என் டீச்சர்ஸ் என்னை திட்ட மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தாட்ல பிள்ளைங்க வந்து காமா இருந்து அந்த கொஸ்டினை ரீட் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து தப்பு இல்லாமல் இப்போ செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஞானம் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டார்ட் வித் ஈஸி கொஸ்டின்ஸ். சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதே ஃபர்ஸ்ட் பேஜில் எழுதிட்டு அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப மோசமாக இருக்கலாமல் அது எந்த செக்ஷன் டீச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க எந்த செக்ஷன்ஸை எடுத்து பண்ணலாம், ரொம்ப இவாலுவேட்டர்ஸ்க்கும் ரொம்ப ட்ரபிள் கொடுக்காமல் சில பிள்ளைங்க இங்கே ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, அடுத்த ரெண்டாவது அதிலோட சப் பாட்டை வேற எங்கேயும் எழுதியிருப்பாங்க, அப்படி இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ். இப்போ எனக்கு எம்சிக்கு ரொம்ப தெரியும்னா எம்சிக்கு ஃபஸ்ட் எழுதுவேன், அல்லது 2 marker எனக்கு ரொம்ப தெரியும்னா 2 mark கொஸ்டின்ஸை வந்து ஃபஸ்ட் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து எழுதலாம். அதே மாதிரி எழுதி முடிச்சுட்டாங்களா அப்படியே உட்காந்து வேஸ்டாக டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல் உட்காந்து கொஸ்டின் பேப்பரையும் ஆன்சர் ஷீட்டையும் வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினையும் நான் எல்லாம் அட்டம் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பிள்ளைங்களோட இது வந்து என்ன அட்டம்ப்ட் பண்ணாமல் விடுவாங்க. அட்டம் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஹாஃப் தி ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட அதுக்குள்ள மார்க் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து அந்த பிள்ளைங்க வந்து கொஸ்டின் அட்டம்ப்ட் பண்ணாமல் விடவே கூடாது. அதை வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நம்மவும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும், டீச்சர்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும், கண்டிப்பாக வந்து எல்லா கொஸ்டின்ஸும் வந்து அங்கே அட்டம்ப்ட் பண்ணணும். அப்போ வந்து அவங்க ரிவைவ் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்து இருக்குதுன்னா அவங்க கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணுறதுக்கும் உதவும். அதனால எப்போவுமே கொஞ்சம் முன்னாடி, இப்போ வந்து ஒரு 3 hours எக்ஸாம் எழுதுறாங்க, 15 minutes ரீடிங் டைம் கொடுக்குறாங்கன்னா 15 minutes தே ஹாவ் டு யூட்டிலைஸ் ஒன்லி ஃபார் ரீடிங், நோ டிஸ்ட்ராக்ஷன் அட் தட் டைம். அதுக்கப்புறம் 3 hoursல வந்து முடிச்சிட்டாங்களா, அந்த 2 and a half hours முடிச்சிட்டாங்களா, கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு கண்டிப்பாக அவங்க வந்து ரிவைஸ் அந்த இது பண்ணி பார்க்கணும், ரிவ்யூ பண்ணி பார்க்கணும், இல்லை நான் எழுதியிருக்கேனா அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து என்னெல்லாம் வந்து அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் இருக்குதோ அதுதான் எடுத்து போகணும். இப்போ வந்து சில போட்ஸில் சொல்லியிருப்பாங்க டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போனோம்னா தே ஹாவ் டு கேரி ஒன்லி தட். அதே மாதிரி என்னெல்லாம் ஸ்டேஷ்னரி எடுத்துகிட்டு போகணுமோ அதை கண்டிப்பாக இருக்கணும், நோ பாரோயிங், அங்கே பார்த்து இங்கே பார்த்து அவங்க மற்ற பிள்ளைங்கள்டேருந்து வாங்குறது வந்து இட் இஸ் நாட் அலவுட். ஸோ அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்னெல்லாம் அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லா ஸ்டேஷ்னரியும் அவங்க கையில் இருக்கணும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா திங்ஸ், இப்போ நான் எழுதின நோட்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் வந்து நாட் அலவுட். அதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கிற எந்த ஆர்டிகல்ஸ் எந்த இதுவுமே வந்து அவங்க வந்து அவங்க கையில் வச்சிருக்கவே கூடாது. அது ஆக்சிடென்டலி இருந்தது அப்படின்னாலும் அது யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்க தரவாக செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலில் செக் பண்ணால் கூட இவங்க ஒரு நிமிஷம் அதெல்லாம் அவங்களோட பாக்கெட்லேயோ அல்லது வந்து அந்த ஸ்டேஷ்னரி வைக்கிற பாக்ஸஸ்லையோ எதுலேயுமே அவங்க அதை வைக்காமல் அதை கண்டிப்பாக அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்குறாங்களோ, அது ஒருவேளை யூனிஃபார்மாக இருக்கலாம், எப்படி அவங்களோட ஹேர்டூ இருக்கணும், எல்லாமே வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது தேவையில்லாத வந்து அங்கே பிரச்சனைகள் வராமல் பிள்ளைங்க கூலாக இருந்து எழுத முடியும். எப்போவுமே வந்து அந்த டைமை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த இவ்வளோ நேரத்துக்குள்ளே நான் எம்சிக்யூஸ் முடிச்சிட்டேன்னா அடுத்த இதுக்கு வந்து என்னோடய இவ்வளோ நேரத்துக்குள்ளே அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிக்க முடியுமா, அப்படி ஒரு ட்ராக் வந்து அவங்களுக்கு இருக்கணும். இது வந்து நம்ம வீட்லேயுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை குட்டி குட்டி மார்க் டெஸ்ட் வைக்கலாம், ஒரு 2 hours 3 hours எக்ஸாம் அவங்க எழுத போகிறாங்கன்னா நம்ம வீட்லேயுமே 3 hours எக்ஸாம் வச்சு அவங்கள வந்து அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுதான்னு சொல்லி நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், இவ்வளோ டைமுக்குள்ளே நான் வீட்டில் முடித்தேன், ஸோ இங்கேயும் வந்து என்னால் முடிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும். இனி வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கும், நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்லெஸ்ஸாக அங்கங்கே உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்க பேப்பர் அவங்க கொஸ்டின் பேப்பர் அதில் மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ்டாக இருந்து முடிச்சுட்டு அந்த டைமில் வந்து இன்விஜிலேட்டர் வந்து கேட்கும்போது அவங்கள்ட்ட ரொம்ப ஒபே பண்ணி கரெக்டாக வந்து அவங்கள்ட்ட ஹம்பிளாக கொடுத்துட்டு அவங்க வெளியே வரும்போது உண்மையாகவே ஆண்டவர் வந்து இவங்க இவ்வளவு செஞ்சு அவங்கள ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து அவங்கள கண்டிப்பாக அதுக்கு ஹானர் கொடுப்பாரு. தே வில் எக்ஸெல்.
அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது முக்கியமான காரியம் பதஷ்டம் இல்லாம போகணும், கொஸ்டின் பேப்பரை பார்க்கும் போதும் பதஷ்டம் இல்லாம பார்க்கணும், எதுவும் தெரியலன்னா கூட அதை முதல்ல எழுதாம அதை வச்சுட்டு முதல்ல நல்லா தெரிஞ்சதை அழகா எந்தெந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அந்த டைமை வந்து அப்படியே கீப் அப் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு அழகா சொன்னீங்க. அடுத்தது, சில பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்த பிறகு ஞாபகத்துக்கு வர்றது, பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியா அந்த கொஸ்டின் கேட்ட ஆன்சர் எழுதுறதுக்கு அந்த ஆன்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க?
ஸோ நீங்க சொல்றது வந்து மெமரி, மெமரி வந்து அவங்களுக்கு எப்படி மெமரி மெமரியில வைக்க முடியும். சில நிறைய பிள்ளைங்க வந்து கான்சன்ட்ரேஷனா வந்து படிச்சுட்டு வருவாங்க, அங்க வரும்போது மறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருடைய சிலர் வந்து என்ன சொல்லலாம், இந்த கேப்பபிலிட்டி அல்லது மெமரைசிங் கெப்பாசிட்டி வந்து டிஃபர் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஆண்டவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேலண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பாங்க, மெமரி சீக்கிரமாக மெமரைஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்கும், அந்த டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி அது பேப்பரில் எழுதுறதுக்குள்ளேயே அந்த இதுவும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு வந்து அது அப்படி இருக்காது. நான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய வேதாகமம் என்ன சொல்லுகிறது, யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த வசனத்தை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒருவேளை அந்த மெமரியில கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு முடியலையா, படிக்க முடியலைன்னா அதை சொல்லி கொடுக்கலாம். அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணு, ஆண்டவர் கண்டிப்பா மெமரி தருவார். அதே மாதிரி நமக்கு பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அழகா ஆண்டவர் கொடுத்துருக்காரு வாக்குத்தத்தா. நம்ம அதை படிச்சு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பா வந்து அந்த பிள்ளைங்களுக்கு மெமரியை கொடுப்பார். இன்னும் நீதிமொழிகள் 2:6 சொல்றது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும். ஸோ இது எல்லாம் தருகிறது, ஞானம் எல்லாம் தருகிறது வந்து ஆண்டவர். அதே மாதிரி 2 தீமோத்தேயு 1:7 சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஸோ தெளிந்த புத்தியை கொடுக்கறது வந்து ஆண்டவர். ஸோ இது வந்து முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும், ஆண்டவர் கண்டிப்பா எனக்கு மெமரியில ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை நெகட்டிவாக நினைச்சு என்னால முடியாது அப்படி சொல்லக்கூடாது. ஐ கேன் டூ பிகாஸ் ஆண்டவர் வந்து வசனம் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வாயிலிருந்து அறிவு வரும்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவர் தருவார் நமக்கு. அதை விட்ட நம்பிக்கையாக இருந்து என்னைக்குமே வந்து அவங்க நின்றுட்டு ஒரு இடத்துல ஒரு மிரர்ல என்ன பார்த்துட்டு நெகட்டிவாக சொல்லாம ஐ கேன் டூ, ஐ வில் ரைட் த எக்ஸாம்பிள், ஐ வில் ஸ்கோர் வெல், அந்த மாதிரி ஐ கேன் ரீகால் ஆல் தி ஆன்சர்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே மோட்டிவேட் பண்ணி 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 படிக்கும்போது அதை கூட கூட நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட அவங்களை இம்ப்ரூவ் அவங்களை வந்து நம்ம பண்ணும்போது தே வில் டூ. இன்னொன்று வந்து எப்போவுமே வந்து அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்டில் குட்டி குட்டி டெஸ்ட் வைக்கணும். அப்போது வந்து அவங்களுக்கு ஒரு தப்பு போடும்போது கூட என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஒரு அதே மாதிரி சின்ன க்வெஸ்சன்ஸ் ஓரலி கேட்டு கேட்டு அவங்கள்ட்ட இருக்கும்போது அது ஞாபகமாக இருக்கும். இன்னொன்று வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கணும் பிள்ளைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் இருக்கும், லைனாக இருக்கும், அதை வந்து ஒரு குட்டி நோட்ஸ் எடுத்து அப்படியே எழுதி வச்சுட்டு அந்த ரிவிஷன் இந்த டைம்ல எல்லாம் உட்காந்து நடக்கும்போது போகும்போது எல்லாம் அதை பத்தியே ரீகால் பண்ணி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அது ஞாபகத்துக்கு வரும். இன்னும் வந்து அசோசியேட் பண்ணி படிக்கணும் நிறைய காரியங்கள். நமக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மறந்துடும் நமக்கு. இப்போ அது டீச்சர்ஸ் கூட செலவெல்லாம் மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஃபார்முலா. அப்போ இப்போ என்னோட இதுல ஓம்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து V=IR அப்படி ஒரு ஈக்குவேஷன் வரும், V=IR. அது வி என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ஐ கரண்ட், ஆர் ரெசிஸ்டன்ஸ்ன்னு வரும். இதை பிள்ளைங்களுக்கு V=IR கொடுத்தா ஒருவேளை எக்ஸாமுக்கு போகும்போது என்ன மாறிடும்னா I=VR எழுதிருமா. நான் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, நம்ம இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு காமன் நேம் இருக்கும் வீர், நிறைய பிள்ளைங்களோட நேம் வந்து வீரன் இருக்கும். ஸோ நான் வந்து சொல்றது வந்து வீரன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அது வந்து அந்த இதுக்கு அது மாறாது, வீர் VIR அப்படின்னு அவங்க எழுதிருவாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ F=MA ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், நான் அதை என்ன எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா, மா மதர் அம்மா, ஃபோர்ஸ் ஷீ இஸ் அ கிரேட் ஃபோர்ஸ், டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. F=MA மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி லென்ஸ் ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா அதெல்லாம் வரும்போது லென்ஸ்னா 1/F=1/B-1/U, லெஸ் லெஸ்ஸுன்னா மைனஸ் மிரருக்கு எம் எல்லில் லென்ஸு அது வந்து லெஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மைனஸ் போட்டு லெஸ் 1/V-1/U. இங்க எப்படி வரும், மிரர்னா மோர்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1/V+1/U, அதுல வந்து மைனஸ் பிளஸ் தான் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் உண்டாக்குற ஃபேக்டர் அதுதான். ஸோ அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அசோசியேட் பண்ணி படிக்க வைக்கணும். அசோசியேட் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஃபார்முலா அங்க போய் எழுதும்போது கூட ஒரு கன்ஃபியூஷன் வந்தானே, ஓ சொல்லிக் கொடுத்தாங்க மோர்னா மிரர் ஆட் பண்ணணும், லென்ஸ்னா லெஸ் அப்போ மைனஸ் பண்ணணும், அப்படி ஒரு அசோசியேட் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லையுமே, ஈவன் அது டீச்சர்ஸோட இம்பார்ட்டண்டான ஒரு டியூட்டி, பேரண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த எல்லாம் அப்படி அசோசியேட் பண்ணி சொல்லி கொடுப்பாங்களா என்னன்னு தெரியாது, பட் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய ஃபார்முலா அங்கேயும் கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக வந்து கற்றுக்கிடுவாங்க. அதே மாதிரி நிறைய வந்து என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நிறைய குட்டி குட்டியான நேஷன்ஸ் எடுத்து எடுத்து வச்சுக்கணும். நிறைய வந்து ஒரே இதாக பெருசாக படிக்காமல் குட்டி குட்டி நோட்ஸ் அப்படி எடுத்து வச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெப்பிட்டிஷன் நிறைய நிறைய, இப்போ ஒரு நியூமரிக்கல் மேத்ஸ் அல்லது ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல்ஸ் அப்படி அப்படி பார்த்தோன்னா ஒரே ஒரு தடவை ஒரு பிள்ளை செஞ்சுட்டு முடிஞ்சிச்சு இவ்வளோ இவ்வளோ தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஐ ஹவ் டன்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஜாமெட்ரி கிராஃப் இந்த மாதிரி இதெல்லாம் மேத்ஸில் பண்ணும்போது நிறைய தடவை ப்ராக்டிஸ் தியரம் இந்த மாதிரி பட்டங்கள் இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடாக அவங்க செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பதிஞ்சிரும், அவங்களை அறியாமலே அவங்க கை எழுதிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரெப்பட்டிஷன் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ரோட் லேர்னிங், இது ரோட் லேர்னிங் கிடையாது. ஸோ அந்த மேத்ஸுமே வந்து சில வேலை கால்குலேஷன் எல்லாம் பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்து அதை அவங்கள நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களுக்கு மல்டிப்ளை பண்ண முடியும். நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு ஸ்கூலில் எக்ஸாம் டைமில் வந்து கால்குலேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணாததுனால அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து அவங்க ரிப்பீட்டடாக வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எப்படி ஒரு எக்ஸாமுக்கு எழுதுவாங்களோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அது மறக்காது. அதே மாதிரி ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து 24 hours ஒரு பிள்ளை கையில் புக்கவே வச்சுட்ருக்காங்க நீங்கள் படிக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம ஸ்பேன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒன்லி 20 minutes. ஸோ வந்து ஆக்டிவ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து குழந்தைய தூக்கி காலையிலேருந்து என் பிள்ளை படிச்சுட்டு இருக்கான்னு நம்ம ப்ரௌடாக போய் யார்ட்டையுமே பேச முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு நீ 20 minutes அந்த பிள்ளை வந்து ஆக்டிவாக 100% அந்த 20 minutes படிச்சுட்டான்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஒரு 10 minutes பிரேக் அல்ல அது மாதிரி, அல்லது வந்து அதை எழுதி பார்க்கலாம். அந்த 20 minutes படித்ததை வந்து அடுத்தது ஒரு 10 minutes எழுதினாங்கன்னா ஷி வில் கெட் அ பிரேக், அதுக்கப்புறம் அகைன் 20 minutes. அந்த மாதிரி ஒரு ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியணும். அது இல்லாமல் எப்போவுமே புக்கத்துக்கு ஃப்ரெண்டில் அப்படி சும்மா வச்சுட்டு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வேற எங்கேயோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி தாட் வந்து வேற எங்கேயோ போச்சுன்னா அவங்க புக் வச்சிருக்கிறதுல வந்து எந்த யூஸுமே கிடையாது. அப்புறம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களை வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு என்ன ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க, நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு இந்த எலும்பி நடக்கலாம் கொஞ்ச நேரம், ஒரு மசில் ரிலாக்ஸேஷன் உட்காந்து ஒரு அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ எலும்பி நடந்து அப்படியே சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட விளையாடலாம். ஏதோ சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அந்த டைமில் கூட அவங்க வந்து சில வேலை என்ன பண்ணலாம், ரிலாக்ஸேஷன் டைமில் கூட ரீகால் பண்ணிக்கலாம், இந்த இப்போ படித்ததை கூட ஜஸ்ட் நடக்கும்போது விளையாடிட்டே அப்படி கூட பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நல்ல பிள்ளைங்களுக்கு தூக்கம் கொடுக்கணும், இனஃப் ஸ்லீப். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிஃபோர் தி எக்ஸாம் வந்து அவங்க தூங்கலைன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் தூக்கம் வரும். அதே மாதிரி டெய்லி எக்ஸாம் நாளில் மட்டும் கிடையாது, டெய்லியுமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் தான் அவங்களுக்கு ஹெல்த் வந்து மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையாகவே நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹைட்ரேட்டாக இருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும். எக்ஸசைஸ் உட்கார வந்துட்டே படிக்காமல் கொஞ்சம் எளிமை நடக்கிறது, அது எக்ஸசைஸ்னா உடனே போய் கீழே விளையாடணும்னு அப்படி கிடையாது, வீட்லேயே நடந்து அந்த எக்ஸாம் டைமில் மெயினாக வந்து அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்பும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாம் படித்ததும் ஞாபகம் வரும். ஸோ இது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி பிள்ளைங்க டெக்னிக் யூஸ் பண்ணாங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து ஞாபகமாக அதை ரீகால் பண்ணி எழுத முடியும்.
அழகாக சொன்னீங்க, அசோசியேட் பண்ணி படிக்கணும், நல்லா ரிலாக்ஸ் பண்ணி படிக்கணும், நல்லா ரீகலெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு. ஸோ இது நிச்சயமா அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அடுத்தது இந்த பெற்றோர் சமூகம் இதெல்லாம் வந்து இந்த தேர்வு காலங்களில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்க, ஒரு ப்ரெஷரை வந்து அந்த ஸ்டூடெண்ட் மேலே போடுவாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அதை எப்படி ஸ்டூடெண்ட் வந்து கையாளணும்?
இதுதான், இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. மெயினாக வந்து எல்லா பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கும் வந்து அது ரொம்ப நம்ம தெரிய வேண்டிய ஒரு கேள்வி. ஸோ ஆக்சுவலி வந்து எக்ஸாம் வந்து ஒரு ஃபார்மல் அசஸ்மெண்ட், அது அந்த தாட் மட்டுமே நமக்கு இருந்தால் போதும், எக்ஸாமே லைஃப் கிடையாது. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எக்ஸாமில் தான் நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாதான் உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிற வேர்டு வந்து ரிப்பீட்டடாக நம்ம பேசுகிறோம். ஸோ அது இல்லை, அது வந்து எக்ஸாம் கண்டிப்பாக முக்கியமான ஒரு இதுதான் அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷர் எப்படி கொடுக்குறோம் நம்மனா, ஹை பேரண்டல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷனை வந்து மீனை கொண்டு ஸ்விம்மிங் காம்படிஷனில் வச்சா மீன் வந்து ஸ்விம் பண்ணிக்கும். அதே இது நான் வந்து ஒரு ஒரு பேர்டை கொண்டு நீ வந்து ஸ்விம்மிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னா அது அது பறந்துக்கிடாது, அது ஸ்விம் பண்ணிக்கிடாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேப்பபிலிட்டி ஆஃப் த சைல்டு ஆர் த டேலண்ட் ஆஃப் த சைல்டு, அதை நம்ம டெவலப் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்னுடைய நன்மைக்காக என்னோடய பேரண்ட்ஸ் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலைன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா கில்ட்டி ஃபீலிங் வருது. என்னால் முடியலை, நான் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பா என்னை எவ்வளவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை பண்ணும்போது அந்த ரொம்ப அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி விடுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட். ஒருவேளை அம்மா அப்பா கடையில் ஒரு நல்ல உறவு இல்லாத ஒரு பிரச்சனை இருந்துன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து படிக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு இருக்காது, ஸ்ட்ரெஸ் அந்த பிள்ளைங்களுக்கு வரும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின், ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தாங்கன்னா அந்த தாட் வந்துகிட்டே இருக்கும் பிள்ளைங்களுக்கு, என்ன எக்ஸாம் எழுத விடுவாங்களா விடமாட்டாங்களா அந்த தாட். அல்லது வந்து சிப்ளிங்கோட கம்பேர் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை நல்லா படிக்கும் அடுத்த பிள்ளை படிக்காது, ஸோ அவங்க கூட இவனை கம்பேர் பண்ணி அவனுக்கு இவனை பார்த்தாலே ஒரு பொறாம வர, என் பிள்ளை என் அண்ணனா இவன் எனக்கு பிறந்தான், என் தம்பியா இவன் என் பிறந்தான், இவனால தான் என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனுக்கு நிறைய வந்து கேரக்டர்லேயே ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய காரியங்கள் வரும். ஸோ ரொம்ப அது அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். அப்புறம் திருப்பி பார்த்தோன்னா நம்ம சப்போர்ட் என்வயர்மெண்ட் வீட்டில் இல்லாதது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, பட் குழந்தைக்கு வந்து தனியாக உட்காந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு ப்ராப்பராக ஒரு ரூம் ஃபெசிலிட்டி அவங்க உட்காந்து படிக்கிறதுக்கு, அல்லது வந்து நிறைய ரிசோர்ஸஸ். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கலாம், ஆனால் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு புக்குக்கு மேலே அடுத்த ரெஃபரன்ஸ் புக் வாங்குறது கூட காசு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ரெஷர், என்ன நான் எப்படி அந்த இதை எக்ஸாமை கிராக் பண்ணுவேன், எப்படி நான் அதை கெட் த்ரூ பண்ணுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கலாம். அது அது ஒன் ஒன் ஆஃப் தி அதர் ரீசன்ஸ். அப்புறம் வந்து சோஷியல் கம்பேரிசன், சொசைட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம், இவன் கூட என் பக்கத்து என் ஃப்ரெண்டுக்கு என்னோட கலீகோட பையன் நம்ம படிக்கிறான் நீ படிக்கவே மாட்டேங்கிற, என்னோட தங்கச்சி பிள்ளை நல்லா படிக்கிறான் நீ படிக்க மாட்டேங்கிற அப்படி, அல்லது வந்து வீட்டுக்குள்ளேயே நான் சொன்ன மாதிரி கம்பேரிசன். இப்படி பண்ணும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணும், அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஒரு டவுட் உண்டாகும். ஸோ என்னோட நான் கேப்பபிள் இல்லை போல, நான் ஒரு யூஸ்லெஸ், ஒர்த் இல்லை, அந்த மாதிரிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்து வரும். அது வந்து பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. அதோடு கூட நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பியர் ப்ரெஷர், இந்த நான் நல்லா படிக்கலைன்னா என்னை இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த என்ன டீன்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க அக்செப்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி இந்த பியர்ஸோட அக்செப்டன்ஸ், அவங்க குரூப்பில் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா படிக்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒதுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ப்ரெஷர் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். இது வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சேலஞ்சஸ். நம்ம பார்த்தோம்னா நிறைய பிள்ளைங்க வந்து எல்லாருமே வெல் ஆஃபாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுதுன்னு நம்ம நினைக்க முடியாது. நிறைய பிள்ளைங்க வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரி, சில ஸ்கூல் பிள்ளைங்களானாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேற வேலை செஞ்சு அவங்க ஃபீஸுக்காக வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டைமில் வந்து அவங்க ஏதோ ஒரு ஷாப்லேயோ ஏதாவது வேலைக்கு போகும்போது அந்த டைம் அவங்க படிக்க வேண்டிய டைம் எல்லாம் அங்கே ஸ்பெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் அவங்களுக்கு இப்படி இருக்கும் இருக்கிறதுனால அந்த டைம் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. பார்ட் டைம் ஜாப் பண்ணிகிட்டே பண்ணுற பிள்ளைங்களுக்கு இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி முடிக்க போகிறேன், இன்றைக்கி எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை, நான் நைட்டு 10:00 பிறகு தான் வீட்லேயே போய் சேருவேன், எப்படி பண்ணுவேன், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சேலஞ்சஸாக இருக்குது. அப்புறம் வந்து நிறைய இதனால வந்து என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷனுக்குள்ள பிள்ளைங்க போறாங்க.
சாரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வி ஹேவ் ஃபேஸிங் டெக்னிக்கல் இஷ்யூஸ்
ஓகே ஓகே சோ வாட் ஷட் ஐ டு ஷல் ஐ டிஸ்கனெக்ட் ஆர் ஷட் ஐ பீ
ஹியர் வி வில் க்ளோஸ் தி ஸ்ட்ரீம் எஸ் வி கேன் டிஸ்கனெக்ட் ஐ வில் கனெக்ட் தி ஸ்ட்ரீம்
ஓகே ஓகே
தேங்க் யூ தேங்க்
ஆ ஓகே ஓகே